أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. قنيتك يا الله من رياله அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல இல்மையும் நல்ல அமலையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகிறோம். அதில் சென்ற அமர்விலே அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய அருஷை பற்றி நாம் படித்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானங்களுக்கு மேலே அருஷ் என்ற மிகப்பெரிய ஒரு கட்டிலை படைத்திருக்கிறான். அந்த கட்டிலுக்கு மேல் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்கு தகுந்தால் போல் அவன் உயர்ந்திருக்கிறான். இந்த விஷயத்தை நாம் ஓரளவுக்கு சென்ற அமர்விலே பார்த்தோம். அதை தொடர்ந்துள்ள விஷயங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருஷின் மேல் உயர்ந்திருக்கிறான். அருஷ் என்பது நாம் இப்போது பார்க்கக்கூடிய இந்த முதல் வானம். அதற்கு மேல் அடுக்கடுக்காக ஆறு வானங்கள் இருக்கின்றன, மொத்தம் ஏழு வானங்கள். அதற்கு மேல் அல்லாஹ் குர்சியை படைத்திருக்கிறான், அதற்கு மேலே அருஷை படைத்திருக்கிறான், அந்த அருஷுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இஸ்தவா என்று அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிற இந்த பதத்திற்கு உயர்ந்து விட்டான், இஸ்தவா உயர்ந்து விட்டான் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த அர்த்தம். இந்த அர்த்தத்தை தான் சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஒரு சிலர் பின்னால் வந்த மக்கள் முஅத்திலாக்களில் இருந்து, பிறகு ஜஹமியாக்கள், இன்னும் பல கூட்டத்தினர் அல்லாஹ் அர்ஷிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்றால் அர்ஷ் அல்லாஹ்வை சுமந்திருக்கிறதா, அல்லாஹ்விற்கு அர்ஷுடைய தேவை இருக்கிறதா, அல்லாவிற்கு என்று நீங்கள் ஒரு இடத்தை நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களே, அல்லாஹ் அர்ஷின் மேல்தான் உயர்ந்திருக்கிறான் என்று இப்படியெல்லாம் அவர்கள் தங்களது வீணான கற்பனைகளை, வீணான விதண்டாவாதங்களை செய்து அந்த மக்கள் கூறினார்கள், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவர்கள் கூறுகின்ற இந்த கூற்றிலிருந்து அல்லாஹ் மிக மிக உயர்ந்தவன். அந்த மக்கள் அரசின் மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஏற்றுக்கொண்டால், அவர்களுடைய அந்த கூற்று என்னவென்றால், இப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விற்கு ஒரு இடத்தை நிர்ணயம் செய்துவிட்டீர்கள், ஒரு இடத்தின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவன் என்று நீங்கள் அல்லாஹ்வை அமைத்து விட்டீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கூற்று பல அடிப்படையில் தவறு என்பதை நாம் பார்ப்போம். நாம் நம்பிக்கை எப்படி கொள்ள வேண்டும்? குர்ஆனிலே எங்கெல்லாம் இஸ்தவா என்று சொல்லப்பட்டதோ அது உயர்ந்து விட்டான், உயர்ந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும்போது அல்லாஹ் அர்ஷுக்கு மேல்தான் இருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்புவதோடு இன்னொரு விஷயத்தையும் நாம் சேர்த்து நம்ப வேண்டும். அல்லாஹ் அர்ஷின் பக்கம் தேவை உள்ளவன் அல்ல. அல்லாஹு தஆலா எப்படி வேறு எந்த படைப்பினங்களின் பக்கமும் தேவை இல்லாதவனாக அவன் இருக்கிறானோ அப்படித்தான் அவன் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருந்தாலும் அந்த அர்ஷுடைய தேவையற்றவன். அர்ஷ் அவனை சுமந்து கொண்டிருக்கவில்லை, அர்ஷ் அவனை சுமந்து கொண்டிருக்கவில்லை, வானவர்களும் அவனை சுமக்கவில்லை. அல்லாஹ் இடத்தின் பக்கமும் காலத்தின் பக்கமும் தேவையில்லாதவன். அவனுக்கு எந்த இடமும் எந்த காலமும் தேவையில்லை. இடம் காலம் என்பதெல்லாம் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்குரிய தன்மையை தவிர படைத்த ரப்புக்குரிய தன்மை அல்ல, ஒரு இடத்தில் இருப்பது, ஒரு காலத்தில் அடங்குவது என்பது. சரியா, இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அடுத்து நாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், அப்ப இஸ்தவா என்ற இந்த பதத்தை உயர்ந்து விட்டான் என்ற அர்த்தத்தில் தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த மக்கள், அதாவது இதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்கள், அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இஸ்தவா என்றால் இஸ்தௌலா, இஸ்தவா, இஸ்தவா. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்திலே வாவிற்கு அடுத்து, இஸ்தவா என்ற வாவிற்கு அடுத்து ஒரு லாமை அதிகப்படுத்தி இஸ்தௌலா என்று பொருள் கொள்ள வேண்டும். இஸ்தவா என்பதை இஸ்தௌலா என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வராது. எந்த பிரச்சனை? அவர்களுடைய கூற்றின்படி அரசிற்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அரசு அல்லாஹ்வை சுமந்து கொண்டிருக்கிறதா என்று மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அல்லாஹ்விற்கு இடத்தின் தேவை ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹ்வை சுட்டி காட்டும்படி நீங்கள் ஒரு திசையிலே நீங்கள் அமைத்து விட்டீர்களா என்றெல்லாம் உள்ள குழப்பங்கள் வராது. அப்ப இஸ்தவா என்பதற்கு இஸ்தௌலா என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சில அரபு வாக்கியங்களை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். சரி, இந்த இஸ்தௌலா என்றால் என்ன அர்த்தம்? இஸ்தௌலா ஆதிக்கம் செலுத்துகிறான், கண்ட்ரோல் செய்கிறான், தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான், அடக்கி ஆளுகிறான் என்று பொருள். அப்ப இஸ்தவா என்பதற்கு அரசின் மேல் அவன் ஆட்சி செலுத்துகிறான், அரசின் மேல் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்று நாம் பொருள் கொள்வோம் என்று அவர்கள் குர்ஆனுடைய இந்த வசனங்களுக்கு அர்த்தம் கற்பிக்கிறார்கள். புரிகிறதா? எங்கெல்லாம் அல் குர்ஆனில் இஸ்தவா என்று வருகிறதோ அங்கே இஸ்தௌலா, ஆதிக்கம் செலுத்துகிறான், ஆட்சி செலுத்துகிறான் என்று நாம் பொருள் கொள்வோம். அப்படி பொருள் கொண்டோமேயானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது என்று அவர்கள் கூறும்போது, முதலாவதாக அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்தவா என்று சொல்லி இருக்கிறான், அவனுக்கு இஸ்தௌலா என்று சொல்வதற்கு தெரியாதா? அல்லாஹு அக்பர். இஸ்தவா என்று சொல்வது தனது கண்ணியத்திற்கு இலக்கை குறைவை ஏற்படுத்தி விடும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வார்த்தையா தன்னோடு சேர்த்து சொல்வான்? அப்ப ஆதிக்கம் செலுத்துவது என்பதற்கு இஸ்தௌலா என்ற பதம் இருக்க, அதையே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கலாமே, ஏன் இஸ்தவா என்ற பதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? அப்ப அல்லாஹ் இஸ்தவா என்ற பதத்தை தேர்ந்தெடுத்திருக்கும் போது அதை இஸ்தௌலா என்று மாற்றுவது குர்ஆனிலே திரிப்பது. வார்த்தையை நீங்கள் திரிக்கவில்லை என்றாலும், யூதர்கள் வார்த்தைகளையே திரித்தார்கள். யூதர்கள் குர்ஆனிலே சொல்ல, அவர்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளையே மாற்றினார்கள். லையம் பி அல்சினத்திஹிம் யுஹர்ரிஃபூன் அல்கலிம அம்மவாதிஹி, வார்த்தைகளை முன்னும் பின்னுமாக மாற்றுவார்கள். ஒரு வார்த்தைக்குள் எழுத்துக்களை முன்னும் பின்னுமாக மாற்றி வேறு அர்த்தங்களை கொண்டு வந்து தங்களது மன இச்சைகளுக்கு ஏற்ப அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இது வார்த்தைகளை மாற்றவில்லை என்றாலும் அர்த்தத்தை மாற்றியது. இப்ப இஸ்தவா என்பதை இஸ்தவா என்றே ஓதி அதற்கு இஸ்தௌலா என்று பொருள் கொடுப்பது, இது குர்ஆனுடைய சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்திலே தஹ்ரீஃப். தஹ்ரீஃப் என்றால் அதற்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தத்தை மாற்றுவது. குர்ஆன் ஹதீஸில் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் கூற்றுகளிலே அதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்கும் போது, அப்படித்தான் நம்பப்பட்டு அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஒரு அல்லாஹ்வை பற்றி உள்ள சிஃபத் நம்பிக்கையாக மூமின்களுடைய உள்ளத்தில் இருக்கும் போது அதற்கு மாற்றமாக தஅவீல் செய்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய குற்றம். இது ஒரு விஷயமாய்தான். இரண்டாவது விஷயம், அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இஸ்தவா என்று வைத்து விட்டால் அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம் வந்துவிடும். அப்ப இஸ்தவா அல்லாஹ் ஆதிக்கம், அரசின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்ப என்ன அரசு என்பது என்னமோ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு தப்பிச்சு போகக்கூடிய ஒரு பொருள் மாதிரியும், அல்லாஹ் அதை அடக்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும். அப்படியா? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலிருந்து எது தப்பிக்க முடியும்? அப்ப அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால் பிரபஞ்சம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்துகிறான். பிரபஞ்சம் அனைத்தின் மீதும், வானத்தின் மீது, பூமியின் மீது, வானத்துக்கு மேல் உள்ளவற்றின் மீது, வானத்துக்கு கீழ் உள்ளவற்றின் மீது, பூமிக்கு மேல் உள்ளவற்றின் மீது, பூமிக்கு கீழ் உள்ளவற்றின் மீது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா ஃபீஹின்ன. அல்லாஹ்வுக்கே வானங்களின் ஆட்சி, பூமியின் ஆட்சி, அவற்றுக்கு இடையிலே உள்ள ஆட்சி இருக்கிறது, அவற்றுக்கு மேல் உள்ளவற்றின் ஆட்சி இருக்கிறது என்று ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே அல்லாஹ் தனது ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்லி இருக்கும் போது, இங்கே இஷ்டவா அலரசு என்று சொல்லும் போது அரசின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால் அவன் மற்ற படைப்புகளின் மீது ஆதிக்கம் செலுத்தவில்லையா? அல்லது அரசு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு நீங்கக்கூடிய அளவுக்கு, அது என்ன தனித்து இயங்குகின்ற அளவிற்கு அது ஒரு படைப்பாக மாறிவிட்டதா? அப்படி எந்த ஒரு படைப்பு அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டை விட்டு நீங்க முடியும்? எனவே அப்படி கூறுவது சரியல்ல. சரி, இரண்டாவது என்ன சொல்கிறார், மூன்றாவது என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்றால், இன்னல்லாஹ ஃபீ குல்லி மகான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இதுதான் சரியான நம்பிக்கை என்று அவர்கள் போதிக்கிறார்கள். இன்று பெரும்பாலான மஸ்ஜிதுகளிலே இமாமத்து செய்யக்கூடிய, தொழ வைக்கக்கூடிய இமாம்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் படிக்கின்ற மதரசாக்களிலே, பல மதரசாக்களிலே இப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள். ரஹ்மானுடைய சிஃபத்தை கற்பிக்கும் போது இந்த ஒரு வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள். இதிலும் சில பிரசித்தி பெற்ற பிரபல்யமான பேச்சாளர்கள் கூட வார்த்தை ஜாலங்களின் அடிப்படையிலே அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்கிறோம், அதை எங்கிருந்து சொல்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல், இந்துக்களிடமிருந்து, முஷ்ரிக்குகள் இணைவிப்பாளர்களிடமிருந்து அப்படியே எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, இங்கு அங்கு என்று இல்லாமல் எங்கும் நிறைந்திருப்பவன், தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான். இது என்ன, முஷ்ரிக்குகளுடைய சிலைகளை பற்றி அவர்களால் கற்பனை செய்யப்பட்ட நாடகத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரம் இது. அந்த ஒரு முஷ்ரிக்குகளுடைய இணை வைப்பாளர்களின் கதாபாத்திரத்தை அவர்கள் யார் மீது சுமத்துகிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ்வின் மீது இங்கு அங்கு என்று இல்லாமல், இங்கு அங்கு என்று இல்லாமல் எங்கும் நிறைந்தவன், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இந்த நம்பிக்கை சரியானதா என்றால் மிக மோசமான நம்பிக்கை. எப்படி? கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தில் வந்துவிட்டான் என்று சொன்னதற்காகவே அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொல்கிறான். இப்படி எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் மனிதனுக்குள் இருக்கிறான், பூமிக்கு மேலே இருக்கிறான், பூமிக்கு கீழே இருக்கிறான், எல்லா இடம் என்ற வார்த்தைக்குள் எல்லாமே வரும், மனிதனுடைய வயிற்றுக்குள்ளார வரும், உறுப்புகளுக்குள்ளே வரும். மனிதன் எந்த இடங்களை எல்லாம் அசுத்தமாக கருதுகிறானோ அந்த இடங்கள் எல்லாம் வரும். அதுபோன்று எல்லா இடங்கள் என்று சொன்னால் மிருகங்களுடைய வயிறுகள் வரும், உடல்கள் வரும். அப்ப கிறிஸ்தவர்கள் ஐசா நபிக்குள் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தினாலேயே அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொன்னார். லக்கத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹு ஹுவல் மஸீஹு இப்னு மரியம், அல்லாஹ் தான் ஈசா மஸீஹுடைய உருவத்திலே வந்திருக்கிறான் என்று சொன்னவர்களை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான். அப்போ ஒரு மனிதர் ஒரு நபியினுடைய உடலுக்குள் வந்துவிட்டார், அல்லாஹ் வந்துவிட்டான் என்று சொன்னதே காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய கூற்றுப்படி அதுக்கு மேலே இழிவான இடங்களில் எல்லாம், எல்லா மனிதர்களிலும், எல்லா மிருகங்களிலும், எல்லோரிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த ஒரு கருத்து தான் வரும். இது அதைவிட எவ்வளவு பயங்கரமான குஃபர் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கூற்று இருக்கிறது, இது மிக தவறான ஒரு கூற்று. அப்ப அரிஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுதே அங்கு அல்லாஹ் இடத்திற்கு தேவை உள்ளவனாக ஆகிவிட்டானா என்று சொன்னீங்க. இப்ப எல்லா இடத்திலே இருக்கிறான் சொல்லும் பொழுது ஒரு இடத்தின் பக்கம் தேவையில்லை, ஆனா எல்லா இடத்தின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டான், அப்படித்தான் ஆயிடும். அப்ப இது வந்து எப்போதெல்லாம் குர்ஆனுக்கு மாற்றமாக விளக்கங்களை மக்கள் சொல்வார்களோ அவர்கள் ஒன்றை புரிந்து வைத்துக் கொண்டு இப்படியே குர்ஆன்ல உள்ள மாதிரியே இதை எடுத்துக்கிட்டா இப்படி பிரச்சனை வரும், அதனால இதை இப்படித்தான் விளங்கணும். இன்னைக்கு சில பேர் சொல்ற மாதிரி அப்படி ஒருத்தங்க புரிஞ்சு குர்ஆனுக்கு மாற்று கருத்து சொன்னா அவர்கள் சொல்வதில் 100,000 பிரச்சனைகள் வரும். இப்படி ஒரு பிரச்சனை அல்ல, நூறாயிரம் பிரச்சனைகள் அவர்கள் சொல்வதிலே வரும், நூறாயிரம் முரண்பாடுகள் வரும். இப்ப எப்படி இந்த விஷயத்துல வந்த மாதிரி அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்வதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு அழகுன்னு சொன்னா. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசுத்தமான இடங்களில் இருக்கிறானா, மிருகங்களின் வயிற்றுகளில் இருக்கிறானா, மனிதனுடைய உயிர்களிலே இருக்கிறானா? அப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த பில்டிங் குள்ளார அல்லாஹ் இருக்கலாம், அப்ப இந்த பில்டிங் அடிச்சுட்டு அல்லாஹ் என்னானா, அல்லாஹ் சென்று இடிக்கப்பட்டானா? ஒரு இடம் சின்ன இடமா இருக்குது, அந்த இடத்துல பெருசா இருக்கீங்க, பெரிய இடமா இருக்குது, சின்ன இடமா இருக்குது, சின்ன இடமா மாத்திரம். இப்படி எல்லாம் மாற்றங்களுக்கும் இல்லாமைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலக்காகி கொண்டே இருக்கிறான், மாற்றங்களுக்கு இலக்காகி கொண்டே இருக்கிறான் என்ற மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து அல்லாஹ்வின் மீது சுமத்தப்பட்டதாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அதுபோன்று சிலர் எப்படி சொல்கிறார்கள், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க, அல்லாஹ் எங்கேயே இருந்துட்டு போறான், அதை பத்தி எங்களுக்கு என்ன, ரொம்ப பெரிய இவர் ஞானி மாதிரி, இது ரொம்ப பெரிய ஈமான பாதுகாக்கிற மாதிரி, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நடுநிலையான கொள்கையை கண்டுபிடிச்ச மாதிரி, அல்லா அரசுல இருந்தா நமக்கு என்ன, அல்லா பூமியில இருந்தா நமக்கு என்ன, வானத்துல இருந்தா நமக்கு என்ன, நம்ம சொல்றதமோ அல்லாவும் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது என்னமோ பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு வேணா, இது ரொம்ப நல்ல ஒரு பக்திமான மாதிரி தெரியும் நமக்கு, இது பக்தி கிடையாது, இது பெரிய முட்டாள்தனம். இது ஏன், கண்டிப்பா அல்லாவை பற்றி நமது அறிவால் ஆராய்ச்சி செய்யக்கூடாது, நமது அறிவால் பேசக்கூடாது, நமது அறிவால் சிந்திக்க கூடாது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில சகாபாக்களுக்கு மத்தியில மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொன்னபடி விளங்கணுமா இல்லையா, அல்லாஹ் அவனை அரசின் மேல் உயர்ந்திருக்கிறேன் என்று அவன் தெளிவாக சொல்லி இருக்கும்போது அவன் எங்க இருக்கானோ எனக்கு தெரியல என்று சொன்னா, அப்ப அல்லாஹ் சொன்னதனே நம்பல, அல்லாஹ் அரசின் மேல் இருக்கிறேன் என்று சொல்கிறான், நான் அரசின் மேல் உயர்ந்து விட்டேன் என்று சொல்கிறான், அதுக்கு ஒண்ணு அர்த்தம் புரியலன்னு சொல்லு, அர்த்தத்தை சொல்லித்தரும். இல்ல அர்த்தம் புரிஞ்சாலும் நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன், அவன் எங்கேயும் இருந்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா, நீ அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்திலே சந்தேகத்தில் இருக்கிறாய், மறுப்பதும் குஃப்ருதான், சந்தேகிப்பதும் குஃப்ருதான். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப ஒருத்தர் தொழுகிறார், எங்க தொழுகிறீங்க, எதுக்கும் தொழுகிறோம், தொழுதுட்டு போறோமே, எங்க தொழுக பரலா இருக்கட்டும், சுண்ணத்தா இருக்கட்டும், நபிலா இருக்கட்டும், நம்ம எதுக்குங்க அதை பத்தி தொழுது போறோம் அப்படிங்கிறாரு. இவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, முதல்ல தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், நான் இந்த தொழுகையை தொழுகிறேன், அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான், பரலான தொழுகையை பரலு என்ற நம்பிக்கையில் தொழ வேண்டும், சுண்ணத்தான தொழுகையை சுண்ணத்து என்ற நம்பிக்கையிலே தொழ வேண்டும். அது சுண்ணத்தா இருந்தான பரலா இருந்தான தொழுதா, அல்லாஹ் நன்மையை கொடுக்க போறான், குரான் தானே ஓதுற தொழுகையில, அதை பத்தி என்னத்தை கவலைப்பட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் நானும் தொழுகிறேன்னு தொழுகிறார். அவர் புதிதாக இஸ்லாமை ஏற்றிருக்கிறார், அவருக்கு கட்டாய கடமை, பரந்து வாஜிபு கடமை, சுன்னா விரும்பத்தக்க விஷயம் என்ற விளக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாத வரைக்கும் அவர் மன்னிக்கப்பட்டவர். அடுத்தடுத்து அவர் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தெரியும் பொழுது அதன் அடிப்படையில் தான் அவர் தொழ வேண்டும். அப்படி இல்லாம அவர் வாழ்நாளுக்குள்ள மொஹர் தொழுகிறாரு, மொஹர் பரந்து நம்பிக்கை இல்லாமலேயே அஞ்சு வேளையும் தொழுகிறார், இந்த தொழுகை தன் மீது கடமை என்று நம்பாமலேயே அல்லது சந்தேகத்திலேயே, ரெண்டுமே குஃப்ருதான். புரியுதா? அப்ப மறுப்பதும் குஃப்ருதான், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் குஃப்ரு. அல்லாஹ் சொன்ன விஷயத்தில், நபி சொன்ன விஷயத்தில் சந்தேகிப்பதும் குஃப்ரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்றும் நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் பூமியில இருக்கான் என்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பேச மாட்டேன் என்று சொன்னால் இதுவும் குஃப்ர். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப பாருங்க, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற ஒரு அக்கீதாவுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இதை எழுதியதாக நிறைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரி, அவங்க எழுதினாங்களோ, அவங்களுடைய மாணவர் எழுதினாங்களோ. ஆக இது ஹனபி மதுஹபனுடைய மிக முக்கியமான கொள்கை சார்ந்த ஒரு புத்தகம். அப்ப ஹனபி மதுஹபு என்று சொன்னால் வெறும் தொழுகை விஷயத்தில் மட்டும்தான் இமாம் அபு ஹனீஃபாவை ஏற்றுக்கொள்வீர்களா, கொள்கை விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்றால், கண்டிப்பா கொள்கை விஷயத்திலும் அவர்களைத்தான் இமாமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்க தொழுக விஷயத்துல, நோன்பு விஷயத்துல இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றுவோம்,
கொள்கை விஷயத்தில் இன்னொருவரை பின்பற்றுவோம் என்று சொன்னா அப்ப நீங்க ஹனபி ஆக முடியாது. ஹனபி என்று சொன்னா நீங்க இமாம் அபு ஹனீஃபாவை தான் எல்லா விஷயத்திலையும் பின்பற்றணும். அல்லது நீங்க என்ன செய்யணும், இல்ல கொள்கை விஷயத்தில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய கொள்கை சரியில்லை, அமல்கள் விஷயத்துல தான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய அமல் சரியா இருந்துச்சு, அதனால அமலை இமாம் அபு ஹனீஃபாட்ட இருந்து எடுத்துப்போம், கொள்கையை இவர்ட்ட இருந்து எடுத்துப்போம், அவர்ட்ட இருந்து எடுத்துப்போம். சொல்ல முடியுமா இது எவ்வளவு பெரிய தவறான வாதம் இது? அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அல்-ஃபிக்ஹுல் அக்பர் என்ற நூலில் என்ன எழுதுகிறார்கள் என்றால், மன் கால் லா அஅரிஃபு ரப்பி ஃபிஸ் ஸமா அம் ஃபில் அர்தி, என் இறைவன் வானத்தில் இருக்கிறானா அல்லது பூமியில் இருக்கிறானா என்று எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி இன்னும் சர்ச்சை செய்ய மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் ஃபக்கத் கஃபர, அவன் திட்டமாக நிராகரித்தவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்? லிஅன் அல்லாஹ் யகூல், அல்லாஹ் கூறுகிறான், ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அவனுடைய அரசு ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறது என்றும் நமக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து தெரிகிறது. அப்ப எனவே ஒருவன் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானா பூமியில் இருக்கிறானா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னால் அவன் காஃபிர் தான். புரியுதா? எப்படி அல்லாஹ் பூமியின் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று சொல்பவன் காஃபிரோ அதுபோன்றுதான் இவரும் காஃபிராகுவார். இதே போல இன்னொருவர் கொஞ்சம் அதுக்கு மேல போய் ஒருத்தர், அல்லாஹ் அரசுக்கு மேலதான் உயர்ந்திருக்கிறான், ஆனா அந்த அரசு வானத்தில் இருக்கிறா பூமியில இருக்குதா அதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். கொஞ்சம் இவரும் காஃபிர் தான். அப்படி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருக்கிறான் என்பதையும் இவர் நிராகரித்தவராக ஆகிவிட்டார். அடுத்து நம்ம பார்க்க போறோம் குர்ஆன்ல ஒன்றுக்கு பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் உள்ளவனை நீங்கள் பயமற்றிருக்கிறீர்களா. இந்த வானத்தில் உள்ளவனை என்பது இந்த இல் என்பதற்கு மேல் என்று அர்த்தம். வானத்தின் மேல் உள்ளவனை நீங்கள் பயமற்றி இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கும் போது, அப்ப அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்றால் அப்ப அரசு எங்கே இருக்கிறது? வானத்திற்கு மேலே இருக்கிறது. புரியுதா இல்லையா? அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதே போல வானத்தில் மேல் உள்ள இறைவனை நீங்கள் பயமற்றி இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அரசு வானத்திற்கு மேல் இருக்கிறது, வானத்திற்கு மேல் உள்ள அரசு மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இதோட இது சம்பந்தப்படாட்டியும் கூட, ஆனா அத்தீதாவுடைய விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய ஒரு ஒரு அடிப்படை என்ற காரணத்தினால நிறைய மக்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டமா நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கிட்ட லைலத்துல் கதிர் எப்பங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். லைலத்துல் கதிர் புது சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பள்ளிவாசல் எல்லாம் ஃபுல்லா விளக்குல அலங்கரிச்சுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் இஷாவை லேட்டா தொழுகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தொழுகையை போட்டுட்டு அப்புறம் லம்பா லம்பாவா பெரிய பெரிய பயான போட்டுட்டு பொட்டிச்சோரெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொட்டை விட்டு தூமாவும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கூட்டு துவா ஒண்ணு பெருசா சுப்ரு தொழுக மாட்டாங்க. அன்னைக்கு எப்போதும் இஷா தொழுகி வர்றவர்கள்லாம் ஜமாக்கு முன்னாடி சொல்லி இடம் கிடைக்காது, அவர்லாம் கடைசியில மாட்டிப்பாரு. 27 லைலத்துல் கத்ர்னு சஹாபாக்களோட இருக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு இருக்குதானா முடிச்சிட்டாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணி அவ்வளவுதான். அதுக்கு மேல வேகத்தில் தேர்றதே கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய கருத்து, அவங்கள பெரும்பாலானவர்கள் அறியாத ஜாகிர்கள், லைலத்துல் கத்ர் ரமதான்ல வந்தா என்ன, ஷாபான்ல வந்தா என்ன, ஷவ்வால்ல வந்தா என்ன, நம்ம ராத்திரி அமல் செய்ய வேண்டியதுதான். ரொம்ப நல்ல பிள்ளைங்க இவங்கெல்லாம், எப்படி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, எப்படி லைலத்துல் கத்ர் என்பது வருஷத்துக்கு, இதுல வேற இன்னும் கொஞ்சம் கூட கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா என்ன, ரெண்டு தடவை வந்தா என்ன, ரமதான்ல வந்தா என்ன, ரமதான்ல முதல் பத்துல வந்தா என்ன, ரெண்டாவது பத்துல வந்தா என்ன, மூணாவது பத்துல வந்தா என்ன, ஷாபான்ல வந்தா என்ன, ஷபான்ல வந்தா என்ன, அது வருஷம் ஃபுல்லா வரட்டும், நம்ம வருஷம் ஃபுல்லா ராத்திரி வணங்குவோம். எப்படி முடியலன்னா ரமதான்லயாவது வணங்குவோம், ரமதான்லயும் முழுசா முடியாட்டி கடைசி பத்திலையாவது வணங்குவோம், கடைசி பத்திரையும் முழுசா முடியாட்டி ஒற்றைப்படை இறைவனையாச்சும் வணங்குவோம். ஒற்றைப்படை இறைவனையும் எல்லா ஒற்றைப்படை இறைவனையும் வணங்க முடியாட்டி குறைஞ்சபட்சம் 27 வணங்குவோம். அதுல ஒரு பெரிய மகானு ரமதான் மாச லைலத்துல் கதிர ரெண்டு தடவை பார்த்தாராம். லைலத்துல் கதிர ரெண்டு தடவை வாழ்க்கையில பல தடவை பார்த்துக்கிறாராம். அதுல ரெண்டு தடவை ஷாபான் மாசத்துல பார்த்தாராம். அதையும் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு தடவை ரமதான் பார்த்தாராம். ஆனா கடைசி பத்திர பார்க்கலையா, நடுப்பத்துல பார்த்தாராம். இத உணராம அறியாம ரொம்ப பக்தியோட உட்கார்ந்து எச்சுக்குட்டி வேற படிச்சுட்டு போயிடுறாங்க. எதுக்கு சொல்ல வர என்ன சொன்னா, இது அக்கீதா கொள்கையில் ஈமானை எப்படி பாதிக்கக்கூடியதுங்கிறத நீங்க புரியணும். புரியுதா? ஏன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. சூரா பக்ராவுடைய 182 or 183 இருக்கும். அப்புறம் ஒரு தனி சூராவையே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம், கத்ருடைய இரவிலே குர்ஆனை இறக்கினோம். குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்கு. புரிஞ்சா? லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கணும், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. என்ன அர்த்தம், அப்ப கத்ருடைய இரவு எங்க இருக்கிறது, ரமலான்ல தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது எப்படி ஷாபான்ல வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்தின் ஒற்றைப்படை இரவிலே தேடுங்கள் என்று சொன்னார்கள். இவர் இரண்டாவது பத்தில் பார்த்தாராம், ஷவ்வால்ல பார்த்தாராம். அப்ப ஷவ்வாலிலையும் இரண்டாவது பத்திலையும் அடையப்படக்கூடிய ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்தில தேடுங்கள் என்று தவறான வழிகாட்டுதல்களை சொன்னார்களா? மஅதல்லாஹ். அப்ப குர்ஆனை நம்பக்கூடியவன் லைலத்துல் கத்ரை நம்ப வேண்டும். லைலத்துல் கத்ரை நம்பக்கூடியவன் அது ரமலானின் பின்பகுதியில் உள்ள ஒரு இரவு என்பதையும் நம்ப வேண்டும். அப்பதான் அவர் குர்ஆனை நம்பியவராக ஆகுவார். அப்படி இல்ல, அது ஏதாவது ஒரு இரவுல இறக்கப்படட்டும், லைலத்துல் கத்ர் ஏதாவது ஒரு மாசத்தினுடைய இரவா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு என்ன கவலை, நான் வருஷம் ஃபுல்லா வணங்குவேன், முடியாட்டி ஒரு மாசம் வணங்குவேன், முடியாட்டி ஒரு பத்துல வணங்குவேன், முடியாட்டி ஒற்றைப்படையில வணங்குவேன், முடியாட்டி ஒரு இரவுல மட்டும் வணங்கிட்டு போறேன். இப்படி பேசுவது சந்தேகிப்பது. இது என்ன, இது என்ன புரிய மாட்டேங்குது? அவர் தான் தூங்குறதா எல்லாம் சேர்ந்து தூங்கிடாதீங்க. என்னதா சந்தேகிப்பது? சந்தேகிப்பது என்ன? ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிச்சுட்டாங்க, நபியா ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நபியோ இல்லையோ ஆனா நல்லது சொல்றீங்க, உங்களை நான் ஏத்துக்கிறேங்கிறார். எப்படி, நீங்க நபியோ இல்லையோ உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் உங்களை பின்பற்றுறேன் அப்படிங்கிறாரு. நபியா இருந்தாலும் நீங்க இருந்துட்டு போயிருங்க, இல்லைனாலும் எனக்கு அதை பத்தி என்ன இருக்குது, இன்னால் இல்லாஹியோ இன்னா இது என்ன, இது இறை நிராகரிப்பு. இதுதான் முனாஃபிக்குகளுடைய தன்மை. முனாஃபிக்குகளுக்கு என்ன சந்தேகம் இருந்தது, முனாஃபிக்குகளுக்கு சந்தேகம் இருப்பாரோ, நபியா உண்மையா தான் இருக்குமோ, ஒருவேளை பொய்யா இருக்குமோ, சரி இருந்தாலும் ஏதோ கூட்டமா எல்லாரும் செய்யறாங்க, செஞ்சிட்டு போயிருவோமே, நமக்கு என்ன நஷ்டம் இருக்குது, இன்னால் இல்லாஹியோ இன்னா ராஜ்யம். அப்ப இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. புரியுதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப கண்ணியத்திற்குரிய இமாம்கள், இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றை சொன்னது போலவே எல்லா மார்க்க அறிஞர்களுடைய கூற்றுகளை நாம் பார்க்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்ற விஷயத்துல ரொம்பவும் தெளிவாக இருந்திருக்கிறார்கள், உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மாணவர்கள் உட்கார்ந்து கல்வி படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த விஷயம் அவங்க படிச்சு கொடுக்கிறாங்க, அல்லாஹ் அரசின் மேலே உயர்ந்திருக்கிறான். அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்கிறாரு, அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருக்கிறானா, எப்படி உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். சிறிது நேரம் தலையை கவிழ்த்தவர்களாக இருந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முகத்திலிருந்து கோபத்தின் ஒரு உச்சகட்ட வெளிப்பாட்டை மாணவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கோபத்தில் அவங்களால எதுவும் பேச முடியல, அமைதியா இருந்துடுறாங்க.
அதுக்கு பிறகு தலையை தூக்கி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்திவாவு மஅலூமுன், உயர்ந்திருக்கிறான் என்ற அந்த உயர்ந்திருத்தல் என்ற அர்த்தம் தெளிவானது. வல் கைஃபு மஜ்ஹூலு, எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி அல்லாஹ் சொல்லல. வஸ்வாலு அன்ஹு பிதஅத்தும், இதை பற்றி கேட்பது பிதஅத். சஹாபாக்கள் கேட்டாங்களா, எத்தனை நூறு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனங்களை தொழுகைகளிலும் தொழுகைக்கு வெளியிலும் ஓதி காண்பித்தார்கள். எப்போதாவது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் அது எப்படி உயர்ந்திருக்கிறான், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் என்று கேட்டார்களா? கேட்கவில்லை. வஸ்வாலு அன்ஹு பிதஅத்தும், தீனிலே நபித்தோழர்கள் கேட்காததை கேட்பது பிதா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அவனை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள். அராகும் என்ன பிதா, இவனை நான் ஒரு பிதாத்துவாதியாக பார்க்கிறேன், இவனை இந்த இடத்திலிருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்ட்டான். அப்ப இந்த மாதிரி இமாம் மாலிக்குடைய ஆசிரியர்கள் அதே போல சஹாபாக்களுடைய மாணவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்னவென்றால், அல் இஸ்திவாவும் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்ற அந்த உயர்ந்திருத்தல் என்பது தெளிவான அர்த்தம் அது, சரியா? வல் கைஃபு மஜ்ஹூலுன், அதனுடைய அமைப்பை பற்றி நாம் விவரிப்பது நமக்கு தெரியாத ஒன்று. வஸ்வாலு அன்ஹு பிதஅத்துன், அதை பற்றி விசாரிப்பது கூடாது. சரி, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தபாரக்கல்லதீ அமின்து மன் ஃபிஸ் ஸமா அன் யக்ஸிஃப பிக்கும் அல்அர்த், அமின்து மன் ஃபிஸ் ஸமா அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபன் ஃபதத்அலமூன கைஃப நதீர், வானத்திற்கு மேலுள்ள இறைவனை நீங்கள் பயமற்றி இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் அல்லாஹ் கேட்கிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த பெண்மணி இடத்திலே அல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார்கள். ஃஅஷாரத் இல ஸமா, வானத்தை நோக்கி அவர்கள் விரலை சுட்டி காட்டுகிறாள் அந்த பெண். அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐனல்லாஹ் என்ற கேள்விக்கு சொன்ன பதில். அதே போல நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹுவே என்று வானத்தை நோக்கி உயர்வை உயர்ந்த உயர்வை நோக்கி நம்ம கையை நீட்டுறோமா, அல்லது எல்லா இடத்துல இருக்கான்னு சொல்லி இப்படி 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 நீட்டிட்டு இருக்கிறோமா, எப்படி நீட்டுறோம்? யாராக இருந்தாலும் சரி, ஒரு மூமினாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுவையே அறியாத ஒரு காஃபிராக இருக்கட்டும், கடவுளே காப்பாத்து, ஆண்டவா காப்பாத்து, தெய்வமே என்ன காப்பாத்து என்று சொல்லி எல்லாரும் இங்கதான் பார்க்கிறாங்க. வானத்தை தான் பார்ப்பார்கள், வானத்தை நோக்கி தான் அவர்களுக்கு பார்வை செல்லும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் பேசும்போது கூட அவங்க தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காண்டா மேல அவன் பார்த்து பாண்டா இப்படிதான் சொல்றாங்க, மேல ஒருத்தர் இருக்காண்டா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காண்டா, கடவுள்கிட்ட சொல்லிட்டா அவன் பார்த்து பாண்டா, இப்படித்தான் இயற்கை பித்தரை அல்ல அமைத்திருக்கிறான். அப்ப ஒரு முஷ்ரிக்கு ரப்பு எங்கே இருக்கிறான் என்று தெரியாத ஒருத்தன் கூட அவனுடைய உணர்வில் எப்படி சொல்கிறான், மேலே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஃபித்ராவின் அடிப்படையிலே நாவில் இருந்து அவனுக்கு வெளியேறுகிறது. அந்த ஃபித்ராவையே மறுக்கிறார்கள், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கூறி, புரியுதா? அப்ப இது மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யார் ஒருவர் அல்லாஹு தஆலா வானத்தின் மேல் உயர்ந்தில்லை உயர்ந்தில்லை என்று சொல்கிறானோ, அல்லாஹ் வானத்தின் மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை மறுக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக காஃபிர், இறை மறுப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே பாடத்தில் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளிலே அல் கஃபூர் அல் வதூத் என்ற சிஃபத்தையும் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷிலே இருக்கிற அரிஷிற்கு மேலே இருக்கிறான், அரிஷிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான். அப்ப அரிஷ் என்றால் என்ன என்பதை நாம் போன அமர்விலே பார்த்தோம். இந்த அமர்விலே அரிஷிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான், இஸ்தவா என்பதற்கு
இஸ்தவா என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும், இஸ்தவுலா என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதற்கு தான் அரபில நிறைய அறிஞர்களுடைய கவி அதாவது கவிஞர்களுடைய கூற்றுகளில் இருந்து இஸ்தவா என்பதற்கு உயர்ந்திருக்கிறான் என்பதுதான் சரியான அர்த்தம் என்பதையும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்தவுலா என்ற பொருளை நாம் கொள்ளக்கூடாது, அப்படி கொண்டால் பல முரண்பாடான அர்த்தங்கள் வரும். அதே போல அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்ற நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வதும் குஃபுர், இறை நிராகரிப்பு. அல்லது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்வதும் குஃபுர். இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டு இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போவோம். முடிஞ்சா என்ன விஷயம் அது? அல்லாஹ்விற்கு அரஷ் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று போன அமர்வுல நம்ம சொன்னோம். அப்படி ஈமான் கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய ஈமானிய நன்மை என்ன, ஈமானில என்ன நமக்கு அந்த ஒரு நன்மை மாற்றம் ஏற்படுகிறது, அதை போன அமர்வுல நம்ம ஓரளவுக்கு சொல்லிட்டோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரசிற்கு மேல்தான் உயர்ந்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்வதால் அந்த ஈமானிலே என்ன நமக்கு ஆற்றல் வலிமை அல்லது என்ன நமக்கு ஈமானிலே உயர்வு ஈமானுடைய தரம் நமக்கு ஏற்படுகிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அரசிற்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்று நம்புவதால் என்ன ஈமானிய உணர்வு ஏற்படுகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று சொல்வதால் ஈமானிலே என்ன களங்கம் ஏற்படுகிறது. அப்ப இதை ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு தகாத வார்த்தையை கூறியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் படைச்ச இந்த பூமியில விசாலம் இருக்கிறது, குறுகிய இடம் இருக்கிறது, அழியக்கூடிய இடம் இருக்கிறது, மாறக்கூடிய இடம் இருக்கிறது, சுத்தமான இடம் இருக்கிறது, அசுத்தமான இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களிலே அல்லாஹ்வை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றங்களுக்கு ஆளானவனாக, அசுத்தங்களுக்கு அசுத்தங்களுக்கு ஆளானவனாக, குறைகளுக்கு ஆளானவனாக அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கிவிடுகிறீர்கள். எனவே அது ஈமானுக்கு முரணான ஒரு விஷயம். சரி, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசிற்கு மேல் உயர்ந்தவன் என்று நாம் நம்பும் போது அப்ப ஈமானில என்ன ஒரு தாக்கம், என்ன ஒரு உவத் வலிமை ஏற்படுகிறது, அல்லாஹுவின் மீது என்ன ஒரு கம்பீரம் ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அவுசாஃபுகள் அவனுடைய பண்புகள்ல மலிக் என்ற ஒரு பண்பை சொல்கிறான். அரசன் அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பண்புல மலீக் என்பதையும் சொல்கிறான். மலீக் இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாதி வ நஹர் ஃபி மக்அதி சிதக் இந்த மலீக் முக்தர், சூரத்துல் கமருடைய கடைசி வசனம். மலிக் அரசன், மலீக் பேரரசன். அப்ப அதே வார்த்தையில ரப்பு என்பது அதிபதி, எல்லாருக்கும் அதிபதி, ரப்புல் ஆலமீன் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி. அவன் படைச்ச படைப்புகள்ல மிக பிரம்மாண்டமான படைப்பு அரசு. அந்த அரசுக்கு கீழே குர்சி இருக்கிறது, ஏழு வானங்கள் இருக்கிறது. அந்த ஏழு வானங்களிலே மனித எண்ணிக்கையில் அடங்காத ஜிப்ரீலிருந்து அடுத்து ஒரு கடைநிலை சாதாரண ஒரு வானவர் வரை வானவர்கள் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அந்த வானவர்கள். அடுத்து அந்த வானத்திற்கு கீழே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமான படைப்புகள் நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். பிறகு அதற்கு கீழே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோள்களை வைத்திருக்கிறார். அதற்கு கீழே அல்லாஹ் பூமியை வைத்திருக்கிறான். அந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமான படைப்புகளையும் படைத்திருக்கிறான். பூமின்னு சாதாரணமா சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய ஏழைய படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன துருக்கு பூமி. எப்படி அல்லாஹ்வுடைய ஏழைய படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பூமி ஒரு சின்ன ஒரு தூசி, ஒரு சின்ன ஒரு புள்ளி. இந்த புள்ளிக்குள்ளார எவ்வளவு பெரிய புள்ளிலா இருக்குது பாத்தீங்களா? அல்லாஹ், ஒரு மலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எவரஸ்ட் ஒரு சிகரமா, இமயமலை சிகரம் எல்லாம் கப்சா வேற விடுறான், மேல ஏறிட்டான் மேல ஏறிட்டான்னு சொல்லிட்டு எங்க மேல ஏறினா யாருமே எவ்வளவு பெருசு இருக்குது. அல்லாஹ் அக்பர், பிரம்மாண்டமான மலை எங்க இருந்து எது வரைக்கும், அல்லாஹ் அக்பர். மனுஷன் ஏறினாலும் சரி ஏறினாலே வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பகுதியில ஒரு பக்கம் ஏறிடுப்பான். எத்தனை பகுதிகள் இருக்கின்றன? சரி, கடலை எடுத்துக் கொள்ளுங்கள், ஏழு மகா சமுத்திரங்கள். ஏழு சமுத்திரமா? எத்தனை எனக்கு அவ்வளவு தெரியாது. எத்தனை சமுத்திரம்? ஏழு சமுத்திரம், ஏழு மகா சமுத்திரங்கள். அப்புறம் கண்டங்கள், அந்த கண்டங்கள்லயே இன்னும் எவ்வளவு இடம் இருக்குது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை வர்ணித்துக் கொண்டே நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். இப்படி இந்த படைப்புகளை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய, கவனமா கேளுங்க, இப்படி இந்த படைப்புகளை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய, அவற்றில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அவற்றிலே முழுமையாக தனது கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடிய அந்த பரிசுத்தமான மகா அதிபதி, மகா வல்லமையும் ஆற்றலும் உடைய அந்த பேரரசன் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மேலே இருக்கிறான். இந்த படைப்புகளை விட உயர்ந்து கொண்டு அதன் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்று நம்புவது ஈமானுக்கு உகந்ததா, இல்லது இந்த படைப்புக்குள்ளாரியே புரிந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு மேல அரசு இருக்கா? அல்லாஹ்வுக்கு மேல எது இருக்க முடியும்? அல்லா கீழே வந்துட்டு அரசு மேல போயிருச்சுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ் அக்பர் என்று வருமா? சொல்லுங்க. கடைசி விஷயம் புரிஞ்சுக்கங்க. புரியுதான்? தெரியல, ஓரளவுக்கு புரிய முயற்சி பண்ணுங்க, போகும்போது சிந்திச்சு பாருங்க, புரியும். அல்லாஹ் அரசுக்கு கீழே வந்துட்டாங்க சொன்னா அரசு அல்லாவை கவர் பண்ணிருச்சு. அப்ப அரசு அக்பரா அல்லாஹ் அக்பரா? மகாதல்லா. புரியுதா சார் உங்களுக்கு? தர்மம் செய்த இந்த மேசைக்கு கீழே பில்டிங் வந்துச்சு சொல்ல முடியுமா? பில்டிங்குள்ள மேஜை இருக்குன்னு நூறு மேஜையே வைக்கலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு? அரிசி என்பது அல்லாவோட பெருசுன்னு ஆயிடுச்சு. அப்ப அல்லாவையே உள்ளுக்குள்ளார வாங்குற அளவுக்கு இந்த பூமி பெருசுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதா போயிட்டா? மகாதல்லா. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை அல் கபீர், அல்லாவுடைய பேருகள் ஒரு பேர் என்ன? அல் கபீர், அல் அலியுல் கபீர், அல் அலி. அலி என்று சொன்னால் உயர்ந்தவன், அலா உயர்ந்தவன், அவனுக்கு மேல எதுவுமே இருக்கக்கூடாது, அப்பதான் அலி என்று சொல்லப்படும். அல் கபீர். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையின் படி நாம் எந்த ஒரு ரப்பை நம்பிக்கை கொள்கிறோமோ அவனை பேரரசனாக நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப அல்லாஹ் படைச்ச இந்த படைப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படைப்புகளுக்கு மேலே உயர்ந்து இருந்து கொண்டு இந்த படைப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த படைப்புகளின் செயல்களை அவன் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது அடியானுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையின் உயர்வு, அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ்தான் எல்லா படைப்புகளை விட மிகப்பெரியவன் என்ற அந்த அல்லாஹ்வின் பெருமை, மூன்றாவது அப்படி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒரு சிறு எறும்பை கூட ஒரு கடுமையான இருளிலே கருப்பு பாறையிலே உருந்திருக்கக்கூடிய அந்த எறும்பை கூட அதன் அசைவை கூட அது உள்ளத்திலே சிந்திப்பதை கூட அது அல்லாவிடத்திலே முறையிடுவதை கூட அவன் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அடியான் நம்பும் பொழுது தன்னுடைய அந்த பேரரசனின் ஞானத்தை, அந்த பேரரசனுடைய அந்த ஆழ்ந்த அறிவை அந்த அடியான் ஈமான் கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே தக்குவா பிறக்கிறது. உண்மையா குரானுக்கு தர்ஜுமா செய்யறவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் தர்ஜுமா செய்யறவங்களா இருக்கிறாங்க. தான் தான் பெஸ்டா தர்ஜுமா செஞ்சிருக்கிறான், கரெக்டா தர்ஜுமா செஞ்சிருக்கிறான் அப்படின்னு. அப்ப இவன் சரியான போலி நடத்த வைக்க வேண்டியிருக்கான். இவனுக்கு குரானே விலங்கல நடத்தான், இவனுக்கு குரானே விலங்கல நடத்தும். உலகத்தில் இதுவரைக்கும் முன்னாடி எத்தனை மொழிபெயர்ப்பாளர்கள் குரானுக்கு எந்த மொழியில வந்திருக்கிறார்களோ கடைசியில் அவங்க எழுதுற வார்த்தை இது அல்லாஹ்வுடைய கலாம், இதற்கு நாங்கள் மொழிபெயர்க்க முடியாது, நாங்கள் புரிந்ததை எங்கள் மொழியில உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், இதன் கருத்தை நாங்கள் புரிந்தது. அல்லாஹ் அக்பர். புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஷியத்து என்ற வார்த்தையை குரான்ல பயன்படுத்துறான். மக்களை பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள். ஹஷியத்துங்கிற வார்த்தை. அதே போல என்னை பயப்படுங்கள், ஹவுஃபுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே போல ஃபத்தஹூனி, என்னை பயப்படுங்கள், தக்வாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வையாய பரஹபூன், ரஹ்மத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வேற வழியே இல்ல தமிழ்ல நமக்கு அர்த்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். இதை இங்க போட வேண்டியது, அது அங்க போட வேண்டியது, அது இங்க போட வேண்டியது, இது இங்க போட வேண்டியது. மேல எங்க போட்டிருந்தோம்னா இது கீழே போட வேண்டியது, கீழே எதை போட்டிருந்தோம் மேல அதை போட வேண்டியது. சொல்லி முடிய முடியுமா? ஆனா ஹஷியத் என்று சொல்லி இருக்கிறான் என்றால் அந்த ஹஷியத்துக்கு தனி அர்த்தம், ஹவுஃபுக்கு இல்லாத அர்த்தம். ரஹ்மத் வர்ஹப் வையாய ஃபர்ஹபூன், என்ன தெரியுமா? யாரை யாரை நீங்கள் பார்க்காமல் இருக்கும்போது, யாரை அவருக்கு அருகில் நீங்கள் இல்லாத போதும், அவரை விட்டு நீங்கள் தூரத்தில் இருந்தாலும், அவர் உங்களை விட்டு மறைந்திருந்தாலும், அவர் பேரை சொன்ன உடனேயே உள்ளத்தில் ஒரு விதமான பயம், ஒரு நடுக்கம், ஒரு விதமான அச்சம் வருமோ, அதற்குத்தான் ரஹ்பத் என்று சொல்லப்படும், அதற்குத்தான் ரஹ்பத் என்று சொல்லப்படும். இப்ப சில நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் கொடுங்கோல் மன்னர்கள் இருப்பார்கள். கொடுங்கோல் மன்னர்கள், கொடுங்கோல் மன்னர்கள் என்றால் யார்? மக்கள் அடக்கி பிழிஞ்சி எட்டையும் பேச விடாம எதிரா எது பேசினாலும் உடனே கழுத்து செய்வீர்கள். அவர்களுடைய ஒற்றர்கள் எல்லாம் பூமியில பரவி எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னருடைய பேரை எங்கேயாவது மக்கள் சாதாரணமா சொன்னா கூட, சொத்து கூட காதுகளாம், என்ன சொல்லுவான், சொத்து கூட காதுகளாம், நம்ம ரெண்டு பேர்லயே ஒருத்தம் கூட செய்தியா இருக்கலாம். எப்படி இவனுக்கு இவன் மேலேயே சந்தேகம் வந்துடும், இவனோட பிறந்து வளர்ந்த சகோதரன் மேலேயே நம்ம ரெண்டு பேர்லயே ஒருத்த கூட செய்தியா பொண்ணு கொடுத்துருவாண்டா, போனாண்டா சிவத்து கூட காது இருக்குன்னு சொன்னாங்கடா இல்லையா? எங்க உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார், அப்ப அந்த சத்தாமுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தப்ப, அப்ப ஈராக்ல உள்ள ஒரு பெரிய உஸ்தாத் ஒருத்தங்க தேவ்பந்துக்கு வந்தாங்க. அப்ப பாட அவங்க வந்த உடனே சரி அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஹதீஸ் படிப்போமே சொல்லி அந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவங்கள கொஞ்ச நேரம் பேச விட்டாங்க. அது நல்ல மாஷாலாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது உஸ்தாதா அவரை கூட்டிக்கிட்டு திரும்ப டெல்லி ஏர்போர்ட்டு கொண்டு வந்து விட வர்றாங்க. இந்த சம்பவத்தை பின்னாடி உஸ்தாத் அடுத்த நாள் பாடத்தில் எங்கிட்ட சொல்றாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தேவ்பந்துல இருந்து 150 கிலோமீட்டர் டெல்லி, அதுல கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது உஸ்தாத் சாதாரணமா கைஃப சத்தாம் ஃபீக்கும், சத்தாம் எப்படி உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். அந்த ஷேருக்கு கார்ல உட்கார்ந்து ஈராக் எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு, தேவ்பந்த் எங்க இருக்கு, கார்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த உஸ்தாதுக்கு உடம்பு ஆட்டம் கண்டுச்சு, மூஞ்சி வெளுத்து போச்சு, வேர்த்து போச்சு. அந்த அளவுக்கு அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். இங்க இருந்துட்டு கூட அவனை பத்தி சொல்றதுக்கு ஒரு பயம் வரக்கூடிய அளவுக்கு, புரியுதா? இதான் பாதுகாக்க. இது இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களின் மீது அவர்களுடைய அநியாயத்தினால் ஏற்படும், அவர்களுடைய அடக்குமுறையினால் ஏற்படும், அவர்களுடைய அழிச்சாட்சியத்தால் எல்லை மீறுதலால் ஏற்படும். ஆனால் ஓர் அடியானுக்கு தனது அரசின் மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னை விட்டு அவன் வெகு தூரமாக இருந்தாலும், அவனை விட்டு தான் வெகு தூரமாக இருந்தாலும், அந்த ரப் அவனுடைய பார்வையால், அவருடைய சூழ்ந்த அறியும் ஆற்றலால், அவருடைய வல்லமையால் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார். நாங்கள் இரண்டு பேர் இருந்தால் மூன்றாம் அவராக இருக்கிறார். நாங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக இருக்கிறார். நாங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக இருக்கிறார். நாங்கள் ஐந்து பேர் இருந்தால் ஆறாம் அவராக அல்லாஹ் இருக்கிறார். எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஒருவராக அவர்களில் அடுத்தவராக அல்லாஹ் இருப்பார் என்ற இந்த நம்பிக்கை அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய ஆற்றலை கொடுக்கிறது. அந்த ரப்புடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்காமல் இருப்பதற்குரிய பயத்தை கொடுக்கிறது. அந்த ரப்பு தன்னை கண்காணிக்கிறார், எனவே அவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த ஈமானை அவனுக்கு கொடுக்கிறது. எத்தோடு கொடுக்கிறது? அல்லாஹுடைய நீதம் என்ற தன்மையோடு, அல்லாஹுடைய நீதம் என்ற தன்மையோடு. மேலும் அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு தொடர்போடுதான் அடுத்த வார்த்தையை இந்த பாடத்தில் பதிவு செய்யறாங்க. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுவோம், பொருத்தமா இருக்கு நமக்கு. அப்பதான் இது உங்களுக்கு கடைசியில் பொருந்தும். என்ன வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் இதற்கு தொடர்ந்து? அல் கஃபூர் அல் வதூத். அல் கஃபூர் அல் வதூத் எங்க வருது? அதனுடைய கடைசி வசனத்தில் அதோட சேர்ந்து வரும்பொழுது மாடு இப்படிலாம் வந்து எழுதி கொடுத்து இதெல்லாம் குரான்ல இதுல எந்தெந்த சூறால இருக்குது, எந்த சூறாக்களுடைய பெயர்கள் இது எழுதி கொடுங்கன்னு சொன்னா, நான் புதுசா இப்படிலாம கேள்வி கேறீங்க, அடுத்த வர நாங்க வரமாட்டோம்ப்பாஜன். இது நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலக்கா, வேதனைப்பட வேண்டும். வேதனைக்குரிய விஷயம், கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைங்களை போய் பாருங்க, பைபிள் அப்படியே தமிழ்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறானோ, அத்தியாயத்தோட வசனத்தோட நம்பரோட பக்கத்தோட பட்டு பட்டு பிரிச்சு போயிருக்கோம். ஏன் வாரம் வாரம் பைபிள் கிளாஸுக்கு கண்டிப்பா போயிருக்கான், அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல கண்டிப்பா பைபிள் கிளாஸ். ஆனா முஸ்லீம்களுடைய ஸ்கூல்கள்ல கிடையாது, பொதுவான ஸ்கூல்கள் யாரும் வைக்கிறாங்களா அல்லது எங்கேயாவது நடத்தினா வந்து சேர்ப்பாங்களா? ஒரு நாள் தான் ஸ்கூலுக்குலாம், மற்ற நாள் போயிட்டு கலைப்பா தூங்குறா. இன்னைக்கும் காலையில 7 மணிக்கு கிளாஸ் வச்சா யாரே ஜெர்த்த அனுப்புவா? புரியுதா உங்களுக்கு? அவனுடைய மன்னிப்புக்கு காரணத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மகா மன்னிப்பாளன் அல் வதூத், மகா நேசன், அளவிலான நேசன் அல் வதூத், ரொம்ப பாசத்திற்குரியவன். அப்போ ஒரு மூமின் என் ரப்பு அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவன், அவன் என்னை விட தூரமாக இருந்தாலும் அவன் என்னை பார்த்துக் கொண்டு நான் அவன் பக்கம் திரும்பினால் என்னை மன்னித்து ரட்சிக்கக்கூடியவன். நான் அந்த மகா பரிசுத்தமான அந்த அதிபதியை, அரசின் அதிபதியை நான் நேசித்தால் அல்வதூத், அவனும் என்னை நேசிப்பான். இந்த உணர்வோட நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி பாருங்க, அல்லாஹ் நினைச்சு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்டிப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆரம்ப வசனங்களிலே வஇதா ஊக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் மூமின்களின் உள்ளங்கள் நடுங்கும். அந்த தன்மை வரும். இந்த தன்மையோடு அல்லாஹவை நீங்கள் புரிந்து வைத்திருக்கவில்லை என்றால் 100 தடவை என்ன 1000 தடவை சொன்னா கூட நடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் என்று நினைத்து அழுதவர்கள் யாருக்கு அழுகி வரும்? அல்லாஹுவை இப்படிப்பட்ட சிபத்தோடு நினைத்திருக்கும் போது. அரசுக்கு மேல் உள்ள அந்த மகாரட்சக பேரரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அரசியே படைத்து அதன் மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இரட்சகன், அவன் என் மீது பாசம் வைத்திருக்கிறான் அல்லாஹுக்கு, அவன் என்னை மன்னித்து ஏற்க தயாராக இருக்கிறான் அல்லாஹுக்கு என்று நினைக்கும் பொழுது, தனிமையில் நினைத்து பாருங்கள், இரவில் நினைத்து பாருங்கள், கண்டிப்பாக கண் கலங்கும், கண்டிப்பாக அல்லாஹின் உள்ளத்தால் முடிகள் எல்லாம் சிலிருக்கும். உள்ளங்கள் நடுங்குவதற்கு, உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? இறங்கிய சத்தியத்தை ஓதும் போது உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? அல்லா சொல்கிறான், அல்லாஹுவை நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வின் வேத வசனங்களை நினைக்கும் பொழுது மூமின்களுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை அவனுடைய சிபத்தோடு அவனுடைய பண்புகளோடு ஈமான் கொள்கிறோம், கொள்ள வேண்டும். அந்த பண்புகளிலே சிபத்துகளிலே முக்கியமானவற்றில் எல்லாமே முக்கியமானதுதான். இன்று நான் படித்தது என்ன? அல்லாஹ் அரசை படைத்திருக்கிறான், அரசின் மேல் உயர்ந்திருக்கிறான், அந்த அரசு ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறது. அரசின் மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான இறைவன், அவனை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அவனை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது இந்த சிபத்தோடு நம்பிக்கை கொள்கிறோம். அலையே இந்த பாடத்தில் இதுதான் குர்ஆனுடைய வசனங்களிலே இறுதியாக அமைக்கிறார்கள். அந்த அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். அப்படி நம்பிக்கை கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் மீது ஒரு மூமினுக்கு நிறைவு ஏற்படுகிறது. அவனை அறியாமல் அவன் தப்பு செய்யும் போது அவனுக்கு நடுக்கம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கு தப்பு செய்தால் அதனால பிரச்சனை யாருக்குங்க? யாருக்கு பிரச்சனை? தப்பு செய்பவனுக்கு பிரச்சனை. உமாக்கான் அல்லாஹுடைய புனிமகம், அல்லாஹ் அநியாயம் யாருக்கும் செய்ய மாட்டான். தப்பு செய்யறவன் யாருக்கும் செய்து கொண்டான், அவர்கள் தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அப்ப அந்த ஒரு சிபத்து அவனுக்கு ஏற்படும் பொழுது அவன் நேரான பாதையிலே, நன்மையான பாதையிலே நினைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பும் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பும் இருக்கும். இதுதான் உலகத்தினுடைய மன்னர்களை நேசிப்பதற்கு மத்தியிலே, உலகத்தினுடைய மன்னர்களை பயப்படுவதற்கு மத்தியிலே, நேசிப்பதற்கு மத்தியிலே உள்ள வித்தியாசம். உலகத்துடைய மன்னர்கள் மீது எப்படி இருக்கும்? ஒண்ணு நேசம்னா நேசம் மட்டும் இருக்கும், அவனுடைய பிள்ளைங்க இருக்க மாதிரி. எங்க அத்தா தப்பு பண்ணா எதுவும் கண்டிக்க மாட்டாரு. பயம் எப்படி பிரஜைகளுக்கு இருக்க மாதிரி? ஏ மன்னர்றா, தப்பு பண்ணா அடிச்சிருவாண்டா, குத்திடுவாண்டா, வெட்டிடுவாண்டா, கழுத்து சீருவாண்டா, கொண்டு போய் கழுமரத்தில் ஏற்றிடுவாண்டா, கொண்டு போய் ஜெயில போட்டுருவாண்டா, பயம் மட்டும் இருக்கும். ஆனால் பேரரசனாகிய, ரப்பாகிய, இலாகாகிய, மஹ்மூதாகிய அந்த அல்லாஹுவின் மீது நமக்கு எது இருக்கும்? பயமும் இருக்கும், அவன் மீது அன்பும் இருக்கும். பயமும் இருக்கும், அன்பும் இருக்கும். பயத்தோடும் அழைப்பார்கள், பாசத்தோடும் அழைப்பார்கள். நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இங்கே என்ன வார்த்தை? ரகபா, ஆசையோடும் அழைப்பார்கள், பயத்தோடும் அழைப்பார்கள். பணிந்து பயத்தோடும் மறைவாக நீங்கள் ரப்பை அழைய. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிதான் நம்ம அல்லாஹ் நம்ப வேண்டுமே தவிர, அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருப்பான் அல்லது அல்லாஹ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது என்று நம்புவது குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே தள்ளிவிடும். அதை நிராகரிப்பது என்ற அடிப்படையிலும் அல்லது சந்தேகிப்பது என்ற அடிப்படையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமானாக, குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி எப்படி கூறியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அதே அடிப்படையிலே எந்த விதமான முரண்பாடு இல்லாமல் சந்தேகிக்காமல் பின்பற்றக்கூடிய நல்ல மூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டவற்றிலே பரக்கத்து செய்வானாக. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.